வணக்கம் நேயர்களே, இது ஆரோவில் வானொலியின் தமிழ் பிரிவு. இன்று செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி 2007 வருடம். இந்த வாரமும் நிகழ்ச்சி தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கிறோம். முதலில் வருவது முக்கிய செய்திகள். மழைக்காலம் தொடங்க இருப்பதை கட்டியம் கூறும் வகையில் கார்கால மேகங்கள் மாலை வேளையில் நம் நகரின் மேல் கூடுகின்றன. ஆரோவில்லை பொறுத்தவரையில் பேரவை மற்றும் பன்னாட்டு ஆலோசனைக் குழுவின் கூட்டங்கள் மட்டுமன்றி இம்மேக கூட்டங்களும் முக்கியமானவைதான் என கூறுகின்றன. இவ்வார இறுதியில் ஆரோவில்லின் பள்ளிகளுக்கு கார்காலத்தில் வழக்கமாக வரும் இருவார விடுமுறை தொடங்கும். பன்னாட்டு ஆலோசனைக் குழுவின் கூட்ட அறிக்கையிலிருந்து ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கும் ஆரோவில் 40 குழுவை பற்றிய விவரம் அக்குழுவின் கவனத்திற்கு கொண்டுவரப்படவில்லை என்பது புலனாகிறது. இந்நிலைமை பற்றி தெளிவாக்க செயற்குழு இன்னும் இக்குழுவினரை சந்திக்கவும் இல்லை. இதற்கிடையில் ஆரோவில்லின் 40வது பிறந்தநாள் விழா நடவடிக்கைகளில் உபயோகப்படுத்தும் வண்ணம் ஒரு சின்னம் தயார் செய்வதில் மும்முரம் காட்டப்பட்டு வருகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி செயலர் ஆரோவில் செயற்குழுவிற்கு பேரவையின் முடிவுகள் என தெரியப்படுத்தியதன்படி ஆரோவில்லின் சார்பில் திரு கரண் சிங் அவர்கள், யுனெஸ்கோவின் தலைவர் திரு கொஷிரோ மட்சுரா மற்றும் முன்னாள் செயலர்கள் திரு போ மற்றும் ஃபிரெடரிகோ மேயர் மற்றும் முன்னாள் ஐக்கிய நாடுகள் செயலர் திரு கோஃபி அனன் ஆகியோரை வரவேற்பார் எனவும், இந்நிகழ்ச்சியை ஒருங்கிணைக்கும் குழுவில் திருமதி ஆஸ்தர் பட்டேல், மாலினி பார்த்தசாரதி அவர்கள் மற்றும் அமிதா மேகரா அவர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் செயலர் ஆகியோர் அடங்குவர் எனவும் தெரிவிக்கிறது. பல்வேறு சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் ஆட்பட்ட கொசு கட்டுப்பாடு தெளிப்பான் ஒருபுறம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது. நமது இணையதளத்தில் இத்தெளிப்பானை ஆதரித்தும் எதிர்த்தும் வந்த கருத்துகள் அறிந்ததே எனினும் பல இடங்களில் தெளிப்பான் தொடர்கிறது. பேரவை மற்றும் பன்னாட்டு ஆலோசனைக் குழுக்களின் நடவடிக்கைகளின் பாதிப்பு ஆரோவிலின் நிர்வாக நடவடிக்கைகளில் மெல்ல எதிரொலிக்கிறது. சில குழுக்களின் மறுநிர்மாணிப்பு, மற்ற சில குழுக்களின் முடிவு, புதிய குழு அமைப்பு ஆகியவை முதல் கட்டம். தொலைபேசி இணைப்பு விரிவாக்கத்திற்காக தோண்டப்பட்ட முன்னறிவிப்பில்லாத பள்ளங்கள் மற்றும் அவற்றை சரிவர நிரப்பப்படாததால் சாலையின் ஒருபுறம் உபயோகப்படுத்த முடியாமல் இருந்த நிலை ஆகிய காரணங்களால் சில ஆரோவில்வாசியினர் எதிர்பாராத விபத்துக்குள்ளாயினர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. இச்செய்தி அறிக்கை ஆரோவிலின் அன்றாட நிகழ்ச்சிகளின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டது. இது ஒட்டுமொத்த ஆரோவில் சமுதாயத்தின் கருத்தல்ல என தெரிவிக்கப்படுகிறது.
வாழ்க வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே ஜெய 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 பாரத சமுதாயம், வாழ்கவே வாழ்க வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொருளுடைமை. ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு புதுமை, ஒப்பில்லாத சமுதாயம் உலகத்துக்கு ஒரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம், வாழ்கவே.
பாரதியாரினுடைய நிறைவு காலத்தில் எழுந்த பேச்சு, அரவிந்தருடைய நிறைவு காலத்தில் காணுகின்ற தோற்றம், அன்னையினுடைய பரிபூர்ண நிலை, ஒன்றோடொன்று வேறுபாடு இல்லாமல் ஒன்றி கலந்திருக்கக்கூடிய அந்த வான் அமுதத்தை ஈர்த்து கொண்டு வந்த இந்த மண்ணிற்கு தந்திருக்கக்கூடிய ஞான பூமி புதுச்சேரி, இது வரலாறுகளின் மையம். இன்றைக்கு மகான் ஸ்ரீ அரவிந்தர் இருந்தால் 135வது ஆண்டு பிறந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருப்போம். மகாகவி பாரதியாருடைய பிறந்த தினம் 125வது பிறந்த தினம். இந்த புதுச்சேரி மண்ணுக்கு இவர்கள் இரண்டு பேரும் மாபெரும் சக்தியையும் இணைத்து கொண்டு வந்திருக்கின்ற 100ஆண்டு விழா போதில் நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்து கவிஞர் சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற போது ஒரு செய்தி சொன்னார். இன்னும் கொஞ்ச நாட்களில் 150வது ஆண்டு பிறந்த தினம் வரும், நான்லாம் இருக்க மாட்டேன், நீங்கள் இருந்து கொண்டாடுவீர்கள். ஆனால் 125 என்கிற அந்த ஆண்டு விழாவை என்னென்னவோ கூத்து நடக்கிறது, பல்கலைக்கழகத்தில், கல்லூரிகளில், பள்ளிகளில் நடந்து கொண்டிருக்கின்றன. அது இல்லாமல் ஆத்மார்த்தமாக மன ஈடுபாட்டோடு செய்கிற ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஏன் புதுச்சேரியில் செய்ய மாட்டீர்கள் என்று கேட்டார். அதற்கு பதில் இதுவாக மாறிக்கொண்டிருக்கிற சூழல் கனிந்திருக்கிறது. மகான் அரவிந்தரையோ அன்னையோ நாம் நினைத்து பார்க்கிற பொழுது பாரதி என்கிற ஒரு மாபெரும் சக்தி இல்லை என்றால் இது கனவு கனவாகவே போயிருக்கும். இந்த கனவிற்கு ஒரு நிறைந்த பேர் உருவை கொடுத்த மாபெரும் சக்திக்கு பெயர் பாரதியார். ரொம்ப அழகாக அக்கா சொன்னாங்க ஒரு செய்தி, இந்த அமைதி அமைதின்னு. பாகிஸ்தானில் அமைதி இல்லை, பங்களாதேஷில் அமைதி இல்லை, நம்ம மனசில் மட்டும் என்ன வாழணும், ஏன் அமைதியற்று போகிறோம், ஏன் நிம்மதியற்று போகிறோம், அச்சம் பயம் கோபம் மனித குலத்தை நாசம் செய்கிற மரணத்தின் நான்கு வாயில்கள் என்று அதை கண்டு உதறி எறிந்த அடையாளம் பாரதியார். பாரதி என்றால் கலைமகள் என்று சொன்னார். கிவா ஜெகநாதன் ரொம்ப அழகாக சொல்வார், இந்த சரஸ்வதி என்கிற ஒரு பெண் தன்னுடைய அழகை அனுபவிக்க முடியாமல் அதை அனுபவிப்பதற்காக தானே ஒரு ஆண் உருவம் எடுத்து கொண்டு வந்து தன்னை தழுவி கொண்டது போன்ற உணர்வை நான் பெறுகிறேன் என்று சொன்னால் அது பொய்யில்லை. அந்த அந்த சக்தியை உணர் ஆண்மையின் மொத்த வடிவம் மீசை மட்டும் இல்லை. பாரதியார் இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கலாம்னு எல்லாருக்கும் ஆசை. இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாங்கிறது. சொத்து போனதை போய் மரணத்தை போய் நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாது. மரணம் என்பது எல்லையில்லாத ஒரு விடுதலையின் வடிவமாக பாரதியார் கண்டார். விடுதலை விடுதலை விடுதலை, ஏதோ இந்தியா பிரிட்டிஷ் அரசிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு இரவல் பரிசு என்று கொச்சையாக புரிந்து கொண்டவர்களுக்கு மத்தியில் இது உலக விடுதலை, ஆன்மீக விடுதலை என்று ஒரு பேரெழுச்சியினுடைய அடையாளமாக கண்டுகொண்டவர் மகாகவி பாரதியார். விடுதலை என்பதனுடைய பொருள் அதுதான் என்று அவர் உணர்ந்து கொண்டார். அரவிந்தரும் பாரதியாரும் இணைகிற மையம் வரலாற்றத்தில் அற்புதம். எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறது நமக்கு கடுப்பா இருக்குதோ பயமா இருக்குதோ, அதுபோல இந்தியாவினுடைய பண்புக்குள்ளே இந்தியாவினுடைய கட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்று இருவரை பெற்ற தாய் தந்தையரும் விரும்பினார்கள். இந்திய வாடையே ஆகக்கூடாது என்று அரவிந்தரை வெளிநாட்டிலே கொண்டு போய் அனுப்பினார்கள். இந்த தமிழே வேண்டாம், இந்த புலவர்களோட கூட்டெல்லாம் வச்சுக்காத, நெல்லைக்கு போ, திருநெல்வேலிக்கு போ, இங்கிலீஷ் மீடியத்தில் போய் படி, கொண்டு அனுப்புகிறார்கள். நெல்லை ஊர் சென்று அவ்வூணர் கலைத்திறன் கொள்ளென கொடுப்பது போல, ஒரு சிங்கத்துக்கு முன்னால புல்லு வைப்பது போல, நல்ல ஆச்சாரமான பிராமண குடும்பத்தில் பிறந்திருக்கிற ஒரு பையனை கசாப்பு கடையில் கறி வெட்ட அனுப்பியது போல் என்று அந்த கொடுமையை சகித்துக் கொள்ள முடியாமல் பாரதி படுகிற பாடு. இதனால் என்ன லாபம்? அவர் சொல்லுகிறார், செலவு தந்தைக்கு பல்லாயிரம் சேர்ந்தது, எனக்கு என்ன லாபம் தெரியுமா? தீது எனக்கு பல்லாயிரம் சேர்ந்தது. நலம்னு எவ்வளோன்னு பாக்குறீங்களா? ஒரு எள் அளவு கூட இல்லை. நலம் ஓர் எள் துணை அளவும் காண்டிலேன். இது இந்த இடத்துல மட்டும் இல்லை, மானக்குள்ள விநாயகர் கோயிலுக்கு போனாலும் சரி, அரவிந்தர் ஆசிரமத்துக்கு போனாலும் சரி, இந்த மகாசக்தி எங்கெல்லாம் இருக்கிறதோ 40,000 கோயிலில் சொல்லுவேன். சொல்றதுக்கு ஒரு சக்தி வேணும். இது பேடி கல்வி, ஆண்மையற்ற கல்வி. அதுதான் இந்த மூப்புரா கல்வி, மூப்புரா இளமை என்றும் முடிவுரா கல்வி என்றும் அன்னை கண்ட கனவு அவர்களுடைய அனுபவத்தில் விளைந்த முத்து என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். இது அல்ல கல்வி. சேரன் தம்பி சிலம்பை இசைத்ததும், கம்பன் என்றொரு மானிடன் வாழ்ந்ததும், காளிதாசன் பெருங்கவி புனைந்ததும், இதெல்லாம் படிக்கிறத விட்டுட்டு என்னை கொண்டு போய் ஏபிசிடிங்கிற ஒரு நாலு எழுத்துக்குள்ள என்னை சுருக்குகிறார்களே என்று அந்த மகாகவியினுடைய மனம் சுருங்கி போனது. இந்த வாழ்க்கை கணக்கை பிரபஞ்சம் அளவிற்கு விரிந்து பார்க்கிற அந்த கணக்கை விட்டுவிட்டு ஒன்றுக்கும் இரண்டுக்கும் கூட்டி கழித்து கடன் வாங்கி சொல்லுகிற இந்த கணக்கின் மீது வருகிற எரிச்சல், கணக்கு பிணக்கு மணக்கு ஆமணக்கு என்று வார்த்தைகளில் கொட்டி தள்ளுகிற காட்சியை பார்க்கிறோம். இது பாரதியார். இவருக்கு 10 வருஷம் முன்னாலே பிறந்தவர் அரவிந்தர். அவர் வெளிநாட்டுக்கு போய் தமிழே இந்தியாவினுடைய பண்பே தெரியக்கூடாது என்று ரகசியமாக பதுக்கி வைத்து மேனாட்டு கலாச்சாரத்தினுடையே வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கப்பட்டவர். அப்படிதான் அவருடைய அப்பாவினுடைய திட்டம். ரொம்ப ரகசியமாக, ரொம்ப ரகசியமாக இந்தியாவில் நடக்கக்கூடிய செய்தித்தாள்களை ஆங்கிலத்தின் மூலமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பியதன் மூலம் இந்திய அன்னையினுடைய கனவு, அது நெடுநாள் செய்திருக்கக்கூடிய தவத்தின் விளைவாக இந்த முத்துக்கள் இரண்டும் இந்த தேசத்திற்குள்ளே வந்து விளைந்தன. பாரதியார் வரியிலே சொல்ல வேண்டுமானால், ஓராயிரம் ஆண்டு ஓய்ந்து கிடந்ததன் பின் வராது போல் வந்த மாமணி. எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அது என்ன போல்னு நடுவில் சொல்றாரு? நான் வரமாட்டேன், போங்க போங்கன்ட்டு இவர் வரவே மாட்டார் என்று தீர்மானித்துக் கொண்டிருக்கிற காலத்தில் திடீர் என ஒரு விருந்தாளி வந்து விட்டால் எப்படி வருமோ, அதுபோல இவர்கள் வரமாட்டேன் என்று அந்நிய நாட்டிற்கு போனவரும், இந்த கல்விக்குள்ளேயே கவிதைக்குள்ளேயே வரக்கூடாது என்று அந்நியப்படுத்தப்பட்டவருமாக இருக்கிற பாரதியார், ரெண்டு பேரும் வந்து இணைகிற மையம் இந்தியாவாக இருந்தது. இந்த இடத்திலேதான் இந்த ரெண்டு பேரும் இணைக்கிற சக்தி என்ன என்று அரவிந்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திற்கு இந்தியாவுக்கு கண்டு தந்த மிக பெரும் மந்திரம் வந்தே மாதிரி. சரத்சந்திரில் அந்த வங்கி அந்த சட்டர்ஜி அவர் பாடியிருக்கக்கூடிய அந்த பாடல் தான் இந்தியாவிற்கு முதன் முதலாக எழுப்பி தருகிற மந்திரம். அதனுடைய அரவிந்தருடைய அந்த நடை தமிழில் மொழிபெயர்க்க பெற்றிருக்கிறது. அங்கே இருந்து தொடங்குகிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி ஒரு இளைஞர் வந்துவிட மாட்டாரா என்று ஏங்கி ஏங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய சுவாமி விவேகானந்தர் தான் இவர்கள் இருவருக்கும் ஒரு பெரிய தோற்றுவாயாக நாம் நினைத்து பார்க்கிறோம். இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய மணிவிழா காலம், வைரவிழா என்று சொல்லுகிறார்கள். சுதந்திரம் அடைந்து ஏதோ 60 ஆண்டு ஆகிவிட்டது என்பது ஒரு கணக்கு. ஆனால் இதனுடைய தொடர்ச்சி என்ன? இந்த குழந்தைகள் இருப்பதனாலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அரவிந்தருடைய தளம் எது? வடநாட்டில் முசாபூர் மாநிலம் என்று நினைக்கிறேன். அங்கு ஒரு கொடுமையான ஒரு நீதிபதி. அந்த நீதிபதி ஒரு குழந்தை தவறு செய்து விட்டது என்பதற்காக, சுதந்திரத்திற்கு குரல் கொடுத்து விட்டது என்பதற்காக நடு ரோட்டில் நிறுத்தி வைத்து கசை அடி வைத்து உயிர் போகிற அளவுக்கு அடித்து கொடுமைப்படுத்துவார். முசாபூர் மாநிலம். அப்ப அந்த பகுதியில் பொறுக்க முடியாத 2 குழந்தைகள், குதிராம் போஸ் பிரபுல்ல சகி என்ற 2 குழந்தைகள், இந்த கொடுமையாக நிகழ்த்தியிருக்கவனை பார்க்கிற பொழுது இவன் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று பொறுக்க முடியாமல் இன்னொரு மாநிலத்திற்கு, இன்னொரு மாவட்டத்திற்கு மாறி இருக்கக்கூடிய அந்த நீதிபதி விடுதியிலிருந்து வெளியே வருகிற பொழுது அவனை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்பதற்காக ஒரு வெடிகுண்டு வீசுகிற நிகழ்ச்சி வந்து விடுகிறது. அடைக்கப்பட்டிருக்கிற வண்டி அதை விட்டு வெளியே வருகிற போது வேகமாக ஒரு வெடிகுண்டு வீசப்படுகிறது. ஆனால் எதிர்பாராத விதமாக அந்த நீதிபதிக்கு பதிலாக வேறு யாரோ ஒரு அம்மாவும் ஒரு குழந்தையும் போகிற நிலையில் அனாதையாக அவர்கள் பலியாகக்கூடிய சூழல் நேர்கிறது. குற்றவாளிகளாக இவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அந்த களத்திலேயே பிரபுல்ல சகி உயிரிழந்து விடுகிறான். குதிராம்போஸ் என்கிற இன்னொரு சிறுவன் சிறையிலே அடைக்கப்படுகிறான். 15 வயசு பையன் தனிமை சிறையில் அடைக்கப்படுகிறான். அவனுக்கு அப்போது இருக்கக்கூடிய ஆங்கில அரசு, ஆங்கில ஏகாதிபத்தியம் கொடுத்திருக்கக்கூடிய தண்டனை தூக்கு தண்டனை. நமக்கு வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியும், மருது பாண்டியரை தெரியும். அதுபோல் அந்த பகுதியில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சிறுவன், 15 வயது சிறுவன், 15-16 வயது சிறுவன் தூக்கு தண்டனை கைதியாக சிறையில் அடைக்கப்படுகிறான். விடிந்தால் தூக்கு, இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை. அம்மாவின் ஞாபகம் அந்த குழந்தைக்கு வருகிறது. இங்கு பார்க்கிறான் எல்லாவற்றையும் இருட்டு. சிறை என்பது நம்முடைய தவச்சாலை என்று பாரதியார் சொல்லுகிறார். தூக்கம் இல்லாத அந்த குழந்தை ஓரத்திலே கிடக்கிற ஒரு கரித்துண்டை எடுத்துக்கொண்டு போய் சுவரில் எழுதுகிறது. அம்மா, என் அம்மா, நாளைக்கு எனக்கு தூக்கு தண்டனை, இறந்து போய் விடுவேன். ஆனால் மறுபடியும் நான் பிறப்பேன். அன்னையே, மறுபடியும் நான் பிறப்பேன். சித்தியின் வயிற்றில் மகனாய் பிறப்பேன். பிறந்தது நான் தான் என்பதை அறிய, பிறந்தது நான் தான் என்பதை அறிய இறந்த குழந்தையின் கழுத்தை தடவிப்பார், அதில் தூக்கு கயிற்றின் அடையாளம் இருக்கும் என்று தன்னுடைய வாழ்க்கையே தியாகத்திற்கு முன்னுதாரணமாக எழுதியிருக்கக்கூடிய குதிராம்போஸின் வரலாற்றிலிருந்து அரவிந்தருடைய வரலாற்றை நாம் இணைத்து பார்க்க வேண்டும்.
இனி வருவது அன்னை இலக்கியம். இவ்வாறு அன்னை இலக்கியத்தில் மதர்ஸ் அஜெண்டாவிலிருந்து சில பகுதிகள். ஒரு சமூகம் அல்லது ஒரு கூட்டத்தளவில் அடையப்படும் சித்தி எந்த ஒரு தனி மனிதனின் சித்தியை விட அதிக முழுமையாக, நிறைவாக, ஒருவேளை அதிக பூரணமாகவும் இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. தனி மனித சித்தி புறத்தே சளமட்டத்தில் எப்போதும் மிகவும் குறுகியதாகவே இருக்கும். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட வகையான வெளிப்பாட்டையே, அணுவளவு அதிர்வுகளையே அது தொடுகிறது. ஆனால் வேலையின் சௌகரியத்தை பார்த்தால் இரண்டையும் ஒப்பிடவே முடியாது. ஆனால் பிரச்சனை இன்னும் தீரவில்லை. புத்தரும் பிறரும் முதலில் சித்தி பெற்றனர், பிறகு மீண்டும் உலகுடன் தொடர்பு கொண்டனர். அது வேலையை எளிதாக்குகிறது. ஆனால் நான் கருதும் முழுமையான சித்திக்கு உலகத்தை விடாதிருப்பது இன்றியமையாததல்லவா? நான் இடைவிடாது பிம்பங்களை பார்க்கிறேன். பிம்பங்கள் அல்ல, உயிருள்ளவை. கேள்விகளுக்கு தரும் பதில்களைப் போல் ஒரு கம்பீரமான மயில் உருவாகி கொண்டிருந்தது. இங்கே இந்தியாவில் மயில் வெற்றியின் சின்னம். அதன் தோகை விரிந்தது, அதன் மீது ஒரு கட்டிடம் தோன்றியது. நாம் இப்போது ஒரு லட்சிய இடத்தை கட்டுதல் போல். இந்த நுண்ணுலகை படம் பிடிக்க முடியாமல் இருப்பது துரதிருஷ்டமானது. இந்த வார செய்தி அறிக்கைகள் வாசித்தவர் வினோதினி. சரிநேயர்களை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இவ்வார நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தயாரித்தளித்தவர்கள் பெருமாள், அஸ்வின், வினய், வினோதினி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Yeah.